ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு பிடித்த பத்து. வழங்குபவர் திரு எஸ் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நினைப்பவர் நினையாதாரும் நீசரும் நினைப்பவர் நினையாதாரும் நீசரும் கதியை எய்த மனத்தினில் எண்ணி போக வழியினில் இருந்தாய் போற்றி தனத்தினை உடையார் இல்லார் சகலரும் சமைக்க நின்றாய் தினை துணை அருளைவாய் செல்வ விநாயகனே போற்றி. கரணாவுனது ஆனந்த நடன காட்சியில் கிடைக்கும் இன்பம் நாரணன் முதலாவுளபல தேவர் நாட்டிலும் கிடைக்குமோ அதனால் புறனாவுன்றன் பெருந்திரு நடனம் புரிந்தருள் செய்யன பெற்றாரணம் பரவும் பதஞ்சலி முனிவன் அடிமலர் தொழுது நாம் உய்வாகம் சிவயோகம் அதிகமிலா பரமன்மாலும் தேடினார் சிவபெருமான் கிடைக்கவில்லை சிவயூகம் அதிகமிலா பிரமன்மாலும் தேடினார் சிவபெருமான் கிடைக்கவில்லை சிவயூகம் அதிகமுளவாத ஊரன் தேடாமல் சிவபெருமான் தேடி வந்தார் சிவயோக நாயகியுடன் மனாதர் செல்வமேலா இவருக்கு சேர்ந்ததம்மா சிவயோகம் மிக விரும்பும் பக்தரெல்லாம் திருவாத ஊரனடி பாடுவீரே சிவசிவ சிவ சிவ
சிதம்பரேசா
அரகர அரகர அம்பலவானா பார்வதி பிரியா பத்தர்கள்
நேசா
பத்தியும் பூத்தியும் தந்தருள் வரதா அரூரானை காவினில் வாழ்வாய் அண்ணாமலையும் காலத்தியாழ்வாய் சீரூர் தில்லை தாண்டவம் செய்யும் சிதம்பரேசா
சிதம்பரேசா
பதஞ்சலி புலி முனி கருளிய பரதா பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா பாடும் நண்பர்க்கு அருளிய வரதா சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர அருளும் பொருளும் அள்ளி தருவாய் அம்மை இம்மை வாழும் தருவாய் பாடும் பணியே பணியா தருவாய் நாடும் அடியார் கூட தருவாய்
தருவாய்,
தருமம் செய்ய தனத்தை தருவாய்,
தருமம் செய்ய தனத்தை தருவாய்,
தானம் செய்ய மதியை தருவாய்,
தானம் செய்ய மதியை தருவாய்,
பெறவாதிருக்க வரத்தை தருவாய்,
பெறவாதிருக்க வரத்தை தருவாய்,
மறவாதிருக்க மனத்தை தருவாய்,
மறவாதிருக்க மனத்தை தருவாய்,
நீரும் கண்டியும் புனைய தருவாய்,
நீரும் கண்டியும் புனைய தருவாய்,
நெஞ்செழுத்தை உணர தருவாய்,
உணர தருவாய்,
சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ,
சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ,
சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ,
சிவ சம்போ சிவ சிவ சம்போ.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதை மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே என்ற திருவாசக விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே பிடித்த பத்து என்கின்ற பதிகத்திலே ஒன்பதாவது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்களுக்கு சிவபெருமான் செய்கின்ற உபகாரம் உதவி உயிர்களால் அறிய முடியாமல் இருக்கும். உயிர்களுக்கு தெரியாது. உயிர்களை உலகத்தில் வாழ்வதற்கு அவனுடைய அருள் இல்லையானால் வாழ முடியாது. அது இந்த உலக பொருள் அத்தனையும் எண்ணி பார்த்தாலே தெரியும். மண் முதலாக காற்று, மழை, பனி, வெயில், சந்திரன், சூரியன், மற்றைய பொருள்கள் அத்துணையும் எண்ணி பார்த்தால் தெரியும். இத்தனை பொருளும் சிவபெருமானுடையது. இந்த உலகத்து பொருள் அத்துணையும் சிவனுடையது. அந்த பொருள்கள் நமக்கு உதவியாக இருக்க அதன் மூலமாக நம்ம வாழ்வோம். சூரியன் இல்லையானால் வாழ்வு இல்லை, மழை இல்லையானால் வாழ்வு இல்லை, காற்று இல்லையானால் வாழ்வு இல்லை. இப்படி உலக பொருள்களை எல்லாம் படைத்து அதிலே நம்ம வாழ வைத்தான். அதற்கு மேலே உயிருக்கு உயிராக இருந்து அந்த உயிர்களுக்கு வேண்டிய உபகாரங்களையும் செய்து கொண்டிருக்கிறான். உலக வாழ்வுக்கு வேண்டிய உணவு, உறக்கம், உறக்கம் கொடுப்பதும் அவனே, உணவு கொடுப்பதும் அவனே. அதற்கு மேல உலக வாழ்க்கை, மனைவி, மக்கள் முதலான எல்லா செயல்களையும் பலன்களையும் தருகின்றவன் கடவுளே. இது சாதாரண அறிவினாலே அறிய முடியாது. என்ன காரணம் என்றால், இது அறியக்கூடிய சிவன் செய்கின்ற உதவியே சட்டுன்னு அறிய முடியாது. அறிய முடியாதுன்னு அவன் நேரா நின்று செய்யலே இல்ல, மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மறைமுகமா செய்து கொண்டிருப்பதனாலே அது நமக்கு தெரியல. சிவன் செய்கிறான் என்று நினைக்க முடியவில்லை. அதனாலே சிவன் செய்கிறான் என்று எப்படி உணர்வது என்று கேட்டால், ஞான நூல்கள் மூலமாகத்தான் உணர முடியும். இன்னொன்று, பிரத்யட்சமாக கூட உணரலாம். இப்ப மழை பெய்யவில்லையானால் பயிர் இல்லை, தானியம் இல்லை, உணவு இல்லை. இப்ப எங்கேயோ ஒரு பக்கம் மழை பெய்து தானே அந்த தண்ணியை வச்சு தானே பழச்சுக்கிட்டு வரும். மழை பெய்யவில்லையானால் சரி, அந்த மழை யாருடையது, ஏன் பெய்ய வைக்கிறது? மனிதன் பெய்ய வைக்க முடியுமோ? முடியாது, முடியாது, முடியாது. அது பெய்யறது யாருனாலே? கடவுளாகலாம், கடவுளா. அதனாலே இப்படி உலக இயற்கையாயிருக்கின்ற பொருள்களின் மூலமாக நமக்கு வாழ்வு கிடைக்கிறது. அந்த பொருள்களை இயக்குகிறவன் கடவுள், அந்த பொருள்களை இயக்குகிறவன் கடவுள். இது சாதாரணமாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு மேலே நான் நன்றாக தெரிந்து கொள்ள வேணுமானால் ஞான நூல்கள் மூலமாக தெரியவனும், ஞானிகள் மூலமாக தெரியவனும் உபகாரம். இந்த உபகாரங்களிலே உயிர்களுக்கு பிரத்யட்சமா எல்லா உயிர்களுக்குமே உபகாரம் முதலிலே தாய் மூலமாக கிடைக்கிறது. தாய் தான் முதல்ல நமக்கு, பத்து மாதம் சுமந்திருந்தவளோ அவளே பெற்று நமக்கு வேண்டிய உபகாரம் செய்து நம்மை மனிதனாக ஆக்குவது தாய் தந்தை. இதுல யாரும் இதுல மறுக்கவே முடியாது. நான் அப்பா இல்லாம அம்மா இல்லாம நானா பிறந்தேன், நானா வளர்ந்தேன்னு எவனாவது சொல்லுவானா? சொல்ல முடியுமா? அப்பா அம்மா தாயவெல்லாம் வேண்டியதுலேன்னு பின்னாடி சொல்லுவான். இவனுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு ஆதாயம் கிடைச்சு பணக்காரனாயி ஒரு நல்ல பணக்கார வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணிட்டான்னா மாமியா தெய்வமா இருக்கும், மாமியா தெய்வமா இருக்கும், மாமனா தெய்வமா இருக்கும், அப்பா அம்மாவும் மறந்துடுவான். நிறைய ஆளுக்கு அப்படி. ஆனா எப்படியும் மனதார இவனும் நான் அப்பா அம்மா இல்லாம அவங்க உதவி இல்லாம நான் பிறந்தே வளர்ந்தே வாழ்ந்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனாலே தாய் தந்தையினுடைய உதவிதான் முதல்ல, முதல்ல. அதனாலதான் அன்னை என்பதாகவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுது. முதலே தாய் தெரியும், பிறகு தந்தை தெரியும். முதலே தாய் தெரியும், பிறகு தந்தை தெரியும். தாயினுடைய உபகாரம் அளவற்றது, அளவில்லாதது. தாயினுடைய உபகாரம் அளவில்லாது. பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா அவ கர்ப்பத்துல பத்து மாசம் இருக்கும் போதே அவ சாக்கிரதையா இருக்கிறான். இப்படி இப்படிலாம் இருந்தா இந்த சிசுவுக்கு கெடுதல் வராம இருக்குமோ, அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையா இருக்கிறா. அதுக்கு மேல பெற்ற முற்பாடு அந்த குழந்தைக்கு எந்த வகையிலும் கெடுதல் வராதபடி இவ உணவுல இருந்து எல்லா வகையிலையும் இவ சுதாரிப்பா இருந்து அந்த குழந்தைய காக்குறான். அப்படித்தான பண்ற. அதனாலே தாய் உபகாரம் மிக பெரிது. குழந்தைக்கு அவ தூங்காம இருப்பா, உண்ணாம இருப்பா, தூங்காம இருப்பா. அது சில உள்ள அக்கிரமமா கத்தும், விடிய விடிய கத்தும், என்னமா அவ தூங்குவா. அப்புறம் பிணி வந்தா அதுக்காக இவ மருந்து சாப்பிடுறான், தாய் சாப்பிடுறான். அந்த காலத்துல தாய் மருந்து சாப்பிட்டு பிள்ளைக்கு வர நோயை தீர்க்கிறது. அதற்கு மேல அந்த பிள்ளைக்கு வேண்டிய உபகாரங்கள், உணவுகள், உறக்கங்கள், உடை, அப்புறம் வேண்டிய சௌகரியம் அத்துணையும் தாய் தந்தை தான் செய்யறாங்க. அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தவாறு செய்வாங்க. அவ்வளவுதான், தாய் தந்தையோட உபகாரம் இல்லாம வாழ்ந்தவன் கிடையாது. அதனாலதான் தாய் தந்தையை சுத்தி வந்தா பழம் கிடைக்கும்னு காட்டுனவர் விநாயகர். தாய் தந்தையை சுத்தி வந்தா பழம் கிடைக்கும், தாய் தந்தை தான் உலகம் அப்படின்னு காட்டணும். தாய் தந்தை தான் உலகம் என்று காட்டினவர் விநாயகர். தந்தை வளத்தால் அருள்கை கணியும். அதனாலே நமக்கு உறவினர்கள் செய்கிற உபகாரம், நண்பர்கள் செய்கின்ற உபகாரம், மனைவி செய்கின்ற உபகாரம், புத்திரர்கள் செய்கின்ற உபகாரம், இன்னும் மற்றவர்கள் செய்கின்ற உபகாரங்கள் எல்லாம் இரண்டாவது மூணாவதா இருக்கும். தாய் செய்த உபகாரம் தான் உண்ணாமனம். அதனாலே தாயை கருணையை எடுத்து சொல்ல, சுவாமியினுடைய கருணையை எடுத்து சொல்ல மாணிக்க வாசகர் யார ஓமானம் காட்டுகிறார் என்றால் தாயை தான் காட்டும். சோர்மான் செய்கின்ற உபகாரம், இப்ப தாய் செய்கின்ற உபகாரம் நமக்கு நன்றாக தெரிகிறது. தெரிகிறதா? சின்ன பிள்ளையிலே தெரியாது. சின்ன பிள்ளை சிசுவா இருக்கும் போது தெரியாது, பெரியவனான ஒரு பாடு தெரியும். அப்புறம் அதான் முதல்ல சொன்ன மாதிரி அவனுக்கு ஏதாவது தகுதி செல்வாக்கு வந்துருச்சுன்னா தாயை மறந்துடுறான். சின்ன பிள்ளையிலே தெரியலே, இவனுக்கு ஏதாவது ஒரு வகையில திறமை வந்துருச்சுன்னா தாயை மறந்துடுறான், தாயை விரோதமாகவும் நினைக்கிறான். பிரத்யட்சமா செய்த தாயவே சுத்தமா தெரியாமையே உள்ளுக்கு மறைமுகமாக இருந்து தோன்றா துணையா இருந்து செய்கின்ற சிவபெருமான உபகாரத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பிரத்யட்சமா செய்கின்ற தாய் தந்தை செய்கின்ற உபகாரமே புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த உபகாரமும் அவங்க செய்யவில்லைன்னு கூட சொல்றான். தோன்றா துணையா மறைமுகமாக இருந்து கொண்டு செய்கின்ற உபகாரத்தை எப்படி அவன் காண முடியும்? அதனால மனிதர்கள் அறியாவண்ணம் வாழ்வினை உதவுகின்றாய், மனிதர்கள் அறியாவண்ணம் வாழ்வினை உதவுகின்றாய், மனிதர்கள் அதனால் தன்னால் வந்தது என்று எண்ணுகின்றார். இப்ப வீடு கட்டினோம், உத்தியோகத்துக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம், புள்ள பெற்றோம், செல்வங்களை தேடினோம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? அத்தனையே அது இருந்தா சிவன் தந்தார். அதைத்தான் பட்டினத்தார் கூட பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடநடிவில் குறிக்கும் இச்செல்லும் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது, இறக்கும் குலாம இருக்கு என் சொல்லுவேன் கட்சி ஏகம்பரி என்று பட்டினத்தார் பாடுகிறார். ஆகையினாலே உயிர்களுக்கு வேண்டிய அத்துணை நன்மைகளையும் சுவாமி செய்கிறார். சுவாமி செய்கிறார், எப்படி செய்கிறார் என்றால் தோன்றா துணையாக இருந்து செய்கிறார். என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள்ளிருக்க என்றால் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையா இருந்தனன் தன்னடிய உங்களுக்கு என்பது அப்புறம் தேவாரம். புரியல, தோன்றா துணைங்கிறது தெரியுதுல்ல. அதனாலே இப்படி உபகாரம் நமக்கு கிடைக்கின்ற, கிடைத்திருக்கிற, வாழ்கின்ற அத்துணை நன்மைகளையும் சிவபெருமானன் இந்த உபகாரத்தை நன்றாக மனத்திலே வைத்துக் கொண்டானால் சாமியை மறக்க மனசு வர. அது சிவஞான போதத்திலே பதினோராம் சூத்திரத்துல சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, கண் காணுகிறதா பொருளை, கண் பாக்குது இல்ல பொருளை பாக்குது இல்ல, கண்ணு பாக்குறதுக்கு உதவி செய்யறதாரு உயிர். இது புத்தகம்னு கண்ணு பாக்குது, கண்ணு பாக்குறதுக்கு உள்ளே உயிர் தெரியாம இருந்துகிட்டு உதவி செய்யுது. உயிர் தெரியாது, உயிர் தெரியாது, உயிருக்கு உயிரா இருக்கிற கடவுள் தெரியாது. கண் பார்க்கிறது என்று சொன்னால் அந்த கண்ணுக்கு உபகாரம் செய்யறதாரு உயிர். கண்ணுக்கு நமக்கு காட்டுகிறது உயிர் தான் என்று கண்ணுக்கு தெரியாது. நமக்கு காட்டுகிறது உபகாரம் பண்றது உயிர் தான் என்று கண்ணுக்கு தெரியாது. அதே போல உயிருக்கு சிவன் காட்டுகிறான். இப்படி கண்ணுக்கு உயிர் தெரியாதது போல உயிருக்கு சிவன் தெரியாது. ஆனால் இந்த உண்மையை உணர்ந்தால் கண்ணுக்கு உயிர் இல்லையானா கண்ணு பார்க்காது, இது நல்லாவே தெரியும். உயிர் இல்லையானால் கண் பார்க்காது, சிவம் இல்லையானால் உயிர் காணாது. அதனாலே இப்படி கண்ணுக்கு உயிர் காட்டுவது போல உயிருக்கு சிவன் காட்டுகிறான் என்று இந்த உபகாரத்தை மறவாமல் அன்பு செலுத்தினால் அந்த ஆன்மா சிவத்தை சேருங்கிறார். காணும் கண்ணுக்கு காட்டு உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் சிலுமி என்பது சிவஞான போதம் என்கின்ற ஞான சாஸ்திரம். அதனாலே உபகாரத்தை வந்து மறந்து விடக்கூடாது. உபகாரத்தை அந்த உபகாரங்களிலே பிரதானமா செய்கின்ற முதல் உபகாரம் தாய். தாய் தாய் சிவபெருமான் இவருக்கு செய்த உபகாரத்தை சொல்றாரு. எனக்கு ஊனை உருக்கினான், ஊனை உருக்கினான், நான் தகுதி இல்லாதவன், பாவி, இருந்தாலும் என்னுடைய ஊனை, ஊன்னா சரீரம், ஊன்னா சரீரம், உருக்குதல் என்றால் சரீரத்தையே பக்குவப்படுத்துதல். உயிரை பக்குவப்படுத்துதல் ஒன்று, சரீரத்தை பக்குவப்படுத்துதல். சரீரம் பக்குவமாக என்று சொன்னால், சரீரக்கு சரீரம் வந்து சிவ புண்ணியங்களுக்கு பொருத்தமான முறையிலே காயமே காயமே உடம்பே அந்த அந்த தன்மைக்கு வந்துடுறது. உடம்பே அந்த தன்மைக்கு வந்துடுறது. உடம்பே இந்த சிவ புண்ணியங்களை செய்வதற்கான தகுதி, தன்மை, பணிவு, வாக்கியம் எல்லாமே வந்து பக்குவமா வந்துடும். உடம்பே ஊனினை உருக்கினா சரீரத்தை உருக்கினர்ல, உருக்குதல்னா பக்குவம், உருக்குதல்னா பக்குவம். இப்ப தங்கத்தை உருக்குறான்ல ஆசாரி, உருக்குனா இது என்ன, எதுக்காக உருக்குறான், அதை நகை செய்வோம். நகை செஞ்சா தான் தங்கத்துக்கு பவர். கட்டியா இருந்தா பவர் இல்லை, பதக்கம் ஆச்சுன்னா கட்டி யாராவது கட்டிக்கிட்டாலேவா, பதக்கத்தை போட்டிருந்தா என்னமா கஞ்சாமும் இருக்கு. போற பக்கம் எல்லாம் நல்ல வரவேற்பு கிடைக்கும், பதக்கம் போட்டு ரொம்ப உபச்சாரம் கிடைக்கும். ஆகையினாலே தங்கத்தை உருக்கினால் ஆபரணம் செய்கிறான் சிவன், இந்த ஆன்மாவாயிய உயிரை உருக்குகிறான், உடலை உருக்குகிறான். அப்படி உருக்கி என்ன பண்றான், அந்த ஆன்மாவுக்கு சிவஞானத்தை கொடுக்குறான். உருக்கி சிவஞான அவ உருக்கி நகையா செய்கிறான், இதை உருக்கி சிவஞானியாக ஆக்குகிறான். அஞ்ஞானியா இருந்தவனை விஞ்ஞானியாக ஆக்குகிறான், அஞ்ஞானியா இருந்தவனை விஞ்ஞானியாக. நான் பாவி, ஆனால் என்னுடைய ஊனை உருக்கினான், உருக்கி உள்ள ஒளிய பெருக்கினான், உருக்கினான், அப்புறம் உள்ளே பெருக்கினான். அதனால உள்ள ஒளிங்கிற ஞானம், உள்ள ஒளிங்கிறது தான் ஞானம். ஒளி என்றால் ஞானம், அன்னை கூட சொல்லு, ஒளி என்றால் ஞானம், இருள் என்றால் அஞ்ஞானம். ஒளி என்றால் விஞ்ஞானம், விஞ்ஞானமாகி மெளி நின்ற வைச்சுடர். அஞ்ஞானம் தானே அகழ்வுக்கு நல்லறிவு. அதனாலே அஞ்ஞானத்துக்கு ஓமை இருள், விஞ்ஞானத்துக்கு ஓமை ஒளி, பிரகாசம், பிரகாசம். ஆகையால ஒளியிலே பொருள் தெரியும், ஒளியிலே பொருள் தெரியும், இருளிலே பொருள் தெரியாது. ஞானத்தாலே சிவன் தெரியும், அஞ்ஞானத்தாலே சிவன் தெரியும். அதனாலே ஊனை உருக்கினான், சரீரத்தை உருக்கினான், பக்குவப்படுத்தினான், அதுக்கு மேலே உள்ளத்திலே ஒளியை பெருக்கினான், உள்ளத்திலே ஒளியை பெருக்கினான். அந்த ஒளிதான் ஞானம். ஞானம், ஞானம் எங்க இருக்கும், வெளியில இருக்காது, உள்ளதான் ஞானம், உள்ளே இருக்கும். அது உள்ளொலி பெருக்கி யார் போல என்றால், குழந்தையை பெற்ற தாய் இருக்கிறாளே, அந்த தாயானவள் முதல் இடை கடை அப்படின்னு மூணு வகையா தாய், முதல் இடை கடை. அந்த கடை என்கின்ற தாய் என்ன பண்ணுவான்னா, வேலையெல்லாம் பாப்பா, புள்ள சத்தம் போடும், அழுகும், அந்த அழுத ஒருபாடு, அப்புறம் அது கொஞ்சம் சிரமப்பட்ட ஒருபாடு, அப்புறம் வந்து பால் கொடுப்பான் ஏலக்காரி, அதனால பரவாயில்ல. அடுத்தாப்புல அந்த இடையா இருக்கிற தாய் அழுத உடனே வந்து கொடுப்பான். அந்த முதல் தாய் என்ன பண்ணுவா தெரியுமா, பசி நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சு பிள்ளைய தூங்கினாலும் கூட, வேற எப்படி இருந்தாலும் கூட, அந்த பிள்ளைக்கு வேண்டிய உணவை கொடுத்து அதை வாட விடாம, அதிகமா கத்த விடாம, அந்த பிள்ளைக்கு தலை அன்பு. அது தலையான தாயி, இடையான தாயி, கடையான தாயி. தலையான தாயி பிள்ளைக்கு பசி நேரத்துக்கு உணவு கொடுக்கறது, அது அழுகிறதுக்கு முந்தி, அப்பதான் நினைந்து ஊட்டுகிற தாய், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் தாய் உபகாரம் பெருசு, அது நினைந்து ஊட்டுகிற தாய், தாய் உபகாரம் பெருசு. அந்த தாயும் எந்த வேலை இருந்தாலும் குழந்தை வேலை அவளுக்கு கண்ணு இருக்கும், இப்ப ஞாபகம் இருக்கும், எந்த வேலையா இருந்தாலும். இப்ப பிள்ளைக்கு தாய்க்கு எங்க இருக்கு நினைப்பு, பச்சை புள்ள ஏதாவது அதுக்கு பீடையோ அல்லது கத்துச்சோ ஏதோ தொந்தரவா இருந்தா அவ தூங்க மாட்டாள்லப்பா. தாய போல உபகாரம் பண்ணவங்க யாரும் இருக்க முடியாது. அதனால தாய் இருந்ததுதான் முதல் தெய்வம், தாய் இருந்ததுதான் முதல் தெய்வம். ஆகையினாலே அப்படி குழந்தைக்கு பசி வந்துருமே, பசி வேலை வந்துருச்சு அப்படின்னு பால் குடிக்கிற நேரம் வந்துருச்சேன்னு சொல்லி வந்து நினைந்து ஊட்டுகிற தாய், தாயில அப்படி தாய், தாயிலேயே அந்த தாயை விட எத்தனையோ கோடி மடங்கு பரிவுடையவனாய் அன்புடையவனாய் இருக்கு உபகாரம் பண்றான் யாரு, சாமி. தாயை சொல்லி அதுலயும் பால் நினைந்து ஊட்டுகிற தாயை, அந்த பால் நினைந்து ஊட்டுகிற தாய் செய்கிற உபகாரத்தை போல எத்தனையோ கோடி மடங்கு என் மீது அன்பு வைத்து, பரிவு வைத்து, எனக்கு உபகாரத்தை செய்தான். பால் நிறைந்து விட்டு தாயினும் சால சாலன்னா அதிகமாகும். கடவுள் உபகாரத்தை தாய் செய்தார் போலன்னு சொல்லப்படாது. தாய் செய்தார் போல கடவுள் செய்தான்னு சொல்லப்படாதுப்பா. அது மாணிக்க வசனம், அதுதான் கிட்டிக்காரர். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிர் சிறந்த, அங்க எப்படி சொல்ற, தாயிர் சிறந்த தயா. எனக்கு அம்மாவை போல உபகாரம் பண்ணா, அப்பாவை போல உபகாரம் பண்ணா கடவுளுக்கு அது சமானமாகுமா? ஓ, தப்பா போறும். அதுல எவ்வளவு கிட்டிக்காரத்தனா சொல்றாரு பத்தியா, தாயிர் சிறந்த தயாவானத்து. இங்க என்ன சொல்றாரு, பால் நனைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளே புரி. தாய் உபகாரம், அந்த தாயிலையும் பால் நினைந்து ஊட்டுகின்ற தாய் இருக்கிறாளே, அந்த தாய் செய்த உபகாரத்து போல எத்தனையோ கோடி மடங்கான உபகாரத்தின் உபகாரத்தை செய்து எனக்கு அன்பை தந்து என்னுடைய சரீரத்தை பக்குவப்படுத்தி ஞானத்தை கொடுத்து அதுக்கு மேலே உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து. அது உபகாரத்தை எப்படி சொல்றாரு பத்தீங்களா, இப்படி உபகாரத்தை பண்ணி பண்ணி அதுக்கு மேலே உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரி. உழப்பிலான தீராத ஆனந்தம், தீராத ஆனந்தம், திவிட்டாத ஆனந்தம், தீராத ஆனந்தம், திவிட்டாத ஆனந்தம். உழப்பிலானா தீராதது, உழவாக்குன்னு சொல்லுவோம் அல்லவா, அது போல உழவானா தீராத. உத உழவான்னு கூட வருது அல்லவா திரும்ப, அது உழவானா தீராத, தீராத. உலக ஆனந்தம் எல்லாம் தீர்ந்து விடும், உலக ஆனந்தம் தீர்ந்து விடும். அந்த அனுபவிக்கிற நேரத்துக்கு சாப்பிடுற நேரத்துக்கு ஆனந்தமா இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது எங்க போச்சுனே தெரியாது. அந்த ஆனந்தம் என்ன போச்சுனே தெரியாது. அன்னைக்கு அல்வா சாப்பிட்டா அப்படின்னு 10 வருஷத்துக்கு பேசிக்கிட்டா இருக்க முடியும். அல்வா சாப்பிட்டேன் பாரு, 10 வருஷம் ஆச்சு ஆச்சா, மறக்கவே முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அது அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போகும். உலக ஆனந்தம் அத்துணை அப்படியே, பொறிகளால அனுபவிக்கப்படுகிற உலக ஆனந்தம் அத்தனையும் அப்படியே. இந்த ஆனந்தம் பேரானந்தமாகிய சிவானந்தம் தீராதது, தெவிட்டாதது, தீராதது, தெவிட்டாதது. அதான் உலப்பியல ஆனந்தமாய தேனினை. அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, அந்த ஆனந்தத்துக்கு ஓமே தேனு, கருணைக்கு ஓமே தாயி, ஆனந்தத்துக்கு ஓமே தேனு. எது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியோ அதை எடுத்து சொல்றாரு. எது ஃபர்ஸ்டா இருக்குமோ உபகாரத்துல ஃபர்ஸ்ட் உபகாராரு தாய், சுவையில ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்பர் சுவை இது தேனு. இந்த மாதிரி அதுதான் சொல்ல தெரியுமா, யாருக்கும் இல்லை, மாணிக்க வாசலுக்கு தான் தெரியும். பால் நினைந்து ஊட்டும் தாயினம் சால பரிந்து, பரிந்துன்னா அன்பு வைத்து, பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து. ஆனந்தத்துக்கு தேன் ஓமை, ஆனந்தமாய் ஆனந்தத்துக்கு தேன் ஓமை. தேனை போல ருசி உள்ள சுவை பொருள் வேறு எதுவும் கிடையாது. எல்லா பொருளையும் வந்து சுவைக்கு ஓமானமா சொல்லணும்னா தேனை சொல்லலாம். தேனுக்கு ஓமை சொல்றதுக்கு பொருளே இல்லை. தேனுக்கு இப்போ கூட தேன் வாழைப்பழம்னு விற்கிறார்கள், சாதாரண வாழைப்பழத்தை தேன் வாழைப்பழம், தேன் வாழைப்பழம்னு விற்கிறார்கள், தெரியுதுல்ல, அப்படித்தானே சொல்றாங்க. இதுக்கு வேற பொருள் ஓமையா சொல்றது இல்லை, சக்கரை மாதிரி இருக்கும்லாம் கூட சொல்றது கிடையாது. தேன் வாழைப்பழம் நல்ல கெட்டிக்காரத்தனமாக தெரிஞ்சிருக்காங்க. அதனாலே இப்படி ஆனந்தத்துக்கு தேனு, உபகாரத்துக்கு தாய், தேனுக்கு ஓமை கிடையாது. அதே போல சிவனுக்கு ஓமை கிடையாது, அதே போல திருவாசகத்துக்கு ஓமை கிடையாது. மூணுக்கும் ஓமை இல்லாதது, ஓமை இல்லாதது திருவாசகம், ஓமை இல்லாதது சிவபெருமான், ஓமை இல்லாதது தேன். அதனாலே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து. எத்தனையோ கோடி ஜென்மங்களாக சிவபெருமான் கூட இருந்து உதவிக்கிட்டு இருக்கிறான், எத்தனையோ கோடி ஜென்மங்களாக உயிருக்கு உயிராக இருந்து உயிர்களுக்கு வேண்டிய உபகாரத்தை செய்கிறான். இப்போ உறக்கம் வருது இல்ல, தூக்கம் வருது இல்ல, ஆறு கொடுக்கறா அவரு தான், தூக்கம் வர்றது யாருப்பா கொடுக்கறா, சிவரு தான் கொடுக்குற. பசி கொடுக்கறது அவரு தான், சீரணிக்கிறது. நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா சாமி செய்யற உபகாரம் என்னவோ சில பலன்கள் நமக்கு கை கூட மாட்டேங்குது. அதனால சில வேளையில செஞ்சல வருது, வெறுப்பு வருது, உண்டா இல்லையா? சில உலகியல் பலன்கள் சாமானியமா கூட மாட்டேங்குது. வினையினாலே அவன் செய்கிற உபகாரம் இருக்கு பாருங்க, அளவற்றது, அளவற்றது. ஆகையினாலே இப்படி தேனினை சொரிந்து பால் நனைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து. தேனினை சொரிந்து, தேன் அப்படி கொஞ்சமா கொடுக்கலையா, சொரிந்து சொரிந்து என்ன புரியுது இல்ல, நிறைய அந்த ஆனந்தம் அளவில்லாம. அதான் அளவிலா ஆனந்தம் அடித்தன்னை ஆண்டானை கடவிலாமான விருந்து ஒழுங்கில்லை கண்டே. ஆனந்தம் அளவில்லாதது, ஆனந்தம் அளவில்லாதது. அதனாலே புறம்புறம் தெரிந்த, அதற்கு மேல புறம்புறம் தெரிந்த, புறம்புறம் தெரிந்த என்ன தெரியுதா, ஞானியை விட்டு சிவபெருமான் புரிய மாட்டான். ஞானி போற பக்கம் எல்லாம் சிவபெருமான் போய்கிட்டே இருப்பான். ஞானி போற பக்கம் எல்லாம் சிவபெருமான் போய்கிட்டே இருப்பான். அது ஒரு புலவர் சொன்னாரு, சிவனடியார் சிவனே 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 என்பார் பின் சிவன் உமையாளோடும் தெரிவான்னார். சிவனே 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 என்பார் பின் சிவன் உமையாளோடு வீட்டுக்காரியும் கூட்டிக்கிட்டே போவான். சிவனே 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 என்பார் பின் சிவன் உமையாளோடும் தெரிவான். சிவன் அருளால் அது கோம சொல்றாரு பாருங்க. இப்படி அந்த அடியாருக்கு பின்னாலே இப்படி சிவன் வீட்டுக்காரியை கூட்டிக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு அலையிறேன் அப்படிங்கிறீல, அது எது மாதிரி தெரியுமா? அதுதான் இந்த கன்றுக்குட்டி, இன்றைக்கு போட்ட கன்றுக்குட்டி மெல்ல எந்திரிச்சு அப்படி இப்படி ஓடிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த தாய் பசுவையும் கட்டி போடாம அவுத்து விட்டு இருந்தோம்னா அந்த கன்று போற பக்கமல்லா, அந்த தாய் பசு கன்று போற பக்கமல்லாமா சொச்சோ. நீங்க அன்ப அங்க பாக்கணும், எங்கே இந்த தாயும் பிள்ளைய அன்ப அங்க பாக்கணும். அதத்தான் கற்றாவின் மனம் போல கசிந்து, அது திருவாசகம். கற்றா மனமன கதறியும் புரி, கற்றான்னா கன்றையுடைய ஆ, கற்றா அப்படின்னா கன்றை உடைய ஆ, ஆனா பசு, ஆ அப்படின்னா அந்த ஒரு எழுத்துக்கு பசுப்பா, அது தெரியுமில்ல உங்களுக்கு, கோனாலும் பசு, ஆனா பசு, ஆ அவன்னா பசு ஒரு எழுத்தே. அதனாலே அந்த இடங்கன்று போற பக்கமெல்லாம் தாய்ப்பசு சுற்றி திரிவது போல, இந்த சிவனடியார் செல்லுகின்ற இடமெல்லாம், அந்த கன்றுக்குட்டிகளாய் இருக்கிற சிவனடியார் செல்லுகிறமெல்லாம் தாய்ப்பசுவாயிருக்கிற சிவருமான் விடுகாரியும் கூட்டிட்டு போறானோ. சிவனே சிவனே என்பார்வன் சிவன் ஓயாளோடும் திரிவான். சிவன் அருளால் பெற்ற இளங்கன்றை பிரியாமல் பின்னோடி சுற்று பசு போல் தொடர்ந்து என்பது நீதி நூல். அதனாலே இப்படி பால் நினைந்தூட்டும் தாய் நஞ்சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறந்திருந்த செல்வமே சிவரும். அப்பா அப்பா அப்பா, உபகாரத்தையும் இவருக்கு செய்த அந்த ஆனந்தத்தையும் என்னமா சொல்லி காட்டுறாரு தெரியுமா? இது மாதிரி யாரும் பாடவில்லை, இந்த மாதிரி யாரும் பாடவில்லை. சிவருவான் இது உபகாரத்தை யாரும் இப்படி பாடவில்லை, ஆனா இவர் மாதிரி யாரும் பெறவில்லை. அதனாலதான் அத்தன் எனக்கு அருளியவர் அருவருவாத சோகனுமான். அதனாலே பால் நினைந்தூட்டும் தாய் நஞ்சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆரம்பமாய தேனினை சொரிந்து புறம்புறந்திருந்த செல்வமே சிவபெருமான். யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் திரும்ப. அதனாலே சிவபெருமான் வந்து எல்லா உயிர்களிலும் பொதுவாக இருக்கிறான், பொதுவாக இருக்கிறான். ஆனா மெய்யடியாளுடைய உள்ளத்தில இருக்கிறான். உயிரில இருப்பது வேற, உள்ளத்துல இருப்பது வேற, உயிரில இருப்பது வேற, உள்ளத்துல இருப்பது வேற. அதனாலதான் சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி என்று சிறந்த அடியார் சிந்தனையுள். அடியார் என்ன பண்ணுவாங்க, சிவனை நினைந்து கொண்டே இருப்பார்கள். சிவன் அவன் அவர் நினைக்கிறான் என்றால் சிவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறான், அந்த உள்ளத்துல இருக்கிறான். உள்ளத்துல இருப்பான அவன் நினைக்க வச்சுக்கிட்டே இருப்பான். நினையாது இருந்தாலும் இருக்க விட்டாயினார் திருவசைப்பாவில், நினையாது இருந்தாலும் இருக்க விட்டாய். அதனாலே இப்படி பால் நினைந்து ஊட்டும் தாய் நஞ்சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறந்திருந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வு நீங்க. இப்படி நீ எனக்கு இவ்வளவு உபகாரத்தை பெருபகாரத்தை செய்து ஆனந்தத்தை தந்து புறத்திலே புறம் புறந்திருந்த புறம் புறந்திருந்தன்னா இவரை எங்கேயும் போக விடாம இவருக்கு பின்னாலே அவன் சுத்துறான். அவன் சுத்துற அப்படின்னால இவரு வேற எங்கேயும் போக முடியாது. இவரு எங்கே உலகையிலயோ வேற எந்த மார்க்கத்திலையும் போக விடாம, இப்ப புள்ள ஓடுற பக்கம்லாம் தாய் ஓடுறாள், புள்ள ஓடிச்சுன்னு வச்சுக்க, அங்க அங்க போயிடாது அங்க போறாது தாய் ஓடி பிடிக்கிறாள். அது போல யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன். இது இவ்வளவு பக்குவம் இவருக்கு தந்தபடியினாலே, இவ்வளவு பக்குவம் இவருக்கு தந்தபடியினாலே, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி குழப்பில ஆனந்தமாய தேனினை சுரிந்தபடியினாலே சுரிந்தபடியினாலே அவரை இவர் பிடிக்க முடிஞ்சது. யாரு? சிவபெருமான். யாரும் பிடிக்க முடியாத சிவபெருமானே இவர் பிடிச்சு விட்டேங்கிறார். அது அவர் பெரிய ஆச்சு. அது என்னடா, அது அவனே அவ்வளவு பக்குவம் தந்தா அதனால பிடிக்க முடிஞ்சது. இப்படி இவ்வளவு பக்குவம் தந்தா ஏன் பிடிக்க முடியாது சிவபெருமானே? புறம் புறந்து இந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். தொடர்ந்து இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன்னு சொல்றாரல்லவா, தொடர்ந்து பிடித்தேன். தொடர்ந்து பிடித்தேன்னா பின்னாலேயே தொடர்ந்து வந்து பிடித்தேன் என்பது ஒரு பொருள். இடைவிடாது சிந்தித்து தொடர்ந்து அதே நினைவாக இருந்து எங்களுந்து அருள்வது இனி.